நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நகர்ப்புற தோட்டக்கலை அப்படிங்கிற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறது எப்படி, மாடி தோட்டம் அமைக்கிறது எப்படி அப்படின்னு வேளாண் வல்லுநர்கள்லாம் வந்து சொல்ல கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி பயிர்களில் நாற்றங்கால் அப்படிங்கிறது என்ன, அந்த நாற்றுகள் பற்றி நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக நமக்கு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய காய்கறிகள் பயிர்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி.ஏ. சத்யமூர்த்தி அவங்க வந்திருக்காங்க. வாங்க, அவங்கள சந்தித்து நம்ம விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். நமது அன்றாட உணவில் காய்கறி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். காய்கறிகளில் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான சத்துக்கள் அதிகம் உள்ளன. இந்திய அரசின் மருத்துவ குழுமத்தின் பரிந்துரைப்படி தினமும் 330 கிராம் காய்கறிகள் உணவில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது நாம் 120 கிராம் மட்டுமே சேர்த்து கொண்டு வருகிறோம். இதனால் நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு நம் உணவில் காய்கறிகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழக அரசும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் நகர்ப்புற காய்கறி சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறோம். எதனால் என்றால், தற்பொழுது நகரமயமாதல் என்பது வேகமாக மாறிக்கொண்டு வருகின்றது. இதனால் விவசாய நிலங்கள் எல்லாம் நகரமயமாக்கப்பட்டு வருகின்றனால் காய்கறி பயிர்கள் உற்பத்திக்கு உள்ள பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. பரப்பளவு குறைந்தாலும் மக்கள் தொகை பெருக்கமானது அதிகமாக கொண்டு வருவதால் காய்கறி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுக்கு ஒரு மாற்று வழியாக நகர்ப்புறத்தில் வீட்டு தோட்டங்கள் அமைத்தல் மற்றும் மாடி தோட்டங்கள் அமைத்தல் ஆகியவற்றின் மூலம் காய்கறி பயிர்களை உற்பத்தி செய்து நமது தேவைக்கும் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நமது உறவினர்களுக்கும் நமது நண்பர்களுக்கும் கொடுத்து பயன்பெறலாம்.
காய்கறிகள் வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது, அதாவது உற்பத்தியும் அவசியமாக இருக்குது, நமது உடல்நலத்துக்கு அதை நம்ம சேர்த்துக்க வேண்டிய அளவும் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ காய்கறிகள் உற்பத்தி அப்படிங்கும்போது இந்த நகர்ப்புறங்களில் இப்போ வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டு தோட்டம் அப்படிங்கிற இடமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இந்த தொட்டிகளில் வச்சோ அல்லது மொட்டை மாடியில் தொட்டிகள் வச்சோ தாவரங்கள்லாம் வளர்க்கலாம், அதுலேருந்து காய்கறிகள் பயிரிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ புதுசாக எல்லாருமே அதை வந்து செய்ய முன் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி செய்யும்போது புதுசாக செய்கிறவங்க வந்து இதை எப்படி செய்கிறது, எந்தெந்த காய்கறிகளில் வந்து எப்படி நம்ம சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. காய்கறிகள் சாகுபடி பண்ணுறது எப்படி, அதாவது கொஞ்சமாக வீட்டில் வச்சு வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள் சார்.
காய்கறி பயிர்களை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 52 வகையான காய்கறிகள் பயிர்கள் இருக்கின்றன. இவற்றில் அனைத்து வகை பயிர்களுமே நாம் உணவில் சேர்த்து வருகின்றோம். முக்கியமாக தக்காளி, வெண்டை, கத்தரி, மிளகாய், வெங்காயம், அவரை, கிழங்கு வகை காய்கறிகளான குச்சிக்கிழங்கு, பீன்ஸ், பீட்ரூட், கேரட், முட்டைக்கோஸ், கேரட், பட்டாணி போன்ற காய்கறிகளை நாம் தினமும் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இவற்றில் அந்தந்த பகுதிகளுக்கு, குறிப்பாக வெப்பமண்டல் பகுதிகளுக்கு ஏற்ற காய்கறிகள், குளிர்பிரதேசத்திற்கு சூழ்நிலைகளில் வரும் காய்கறிகள் என 2 வகையாக பிரிக்கலாம். வெப்பமண்டல பகுதியில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் தவிர அனைத்து பகுதிகளுமே வெப்பமண்டல பகுதிகளாகும். வெப்பமண்டல பகுதிகளில் தக்காளி, வெண்டை, கத்தரி, மிளகாய், வெங்காயம், அவரை போன்ற காய்கறிகளை நன்கு பயிரிட்டு வளர்க்கலாம். மேலும் கிழங்கு வகை பயிர்களான மரவள்ளி மற்றும் சேனைக்கிழங்கு ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இவற்றில் குளிர் பிரதேசங்களில் கேரட், பீட்ரூட், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு ஆகியவற்றை பயிரிட்டு வளர்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டங்களில் வளர்க்கும் பொழுது இவை அனைத்து பயிர்களையுமே நாம் பயிரிடலாம். இவற்றில் பெரும்பாலும் நமது அன்றாட தேவைகளில் தக்காளி, வெண்டை, மிளகாய், கத்தரி, வெங்காயம் போன்ற பயிர்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இவை அனைத்துமே வருடம் முழுவதும் நமது வீட்டு தோட்டங்களில் பயிர் செய்யலாம். மேலும் காய்கறி பயிர்களில் கிழங்கு வகை காய்கறி பயிர்களான மரவள்ளி மற்றும் சேனைக்கிழங்கை பயிரிடலாம். நமது வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு மூலையில் இந்த வகை காய்கறிகளை பயிரிடலாம். மேலும் இந்த தக்காளி, வெண்டை, கத்தரி, மிளகாய் இவையெல்லாம் 6 மாதங்களில் நமக்கு பயனுக்கு வந்து வாழ்நாள் முடிவடைந்துவிடும். கிழங்கு வகை பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதங்கள் வரை இதனுடைய வளர்ச்சி காலம் இருக்கும். இவற்றை தவிர கீரை வகைகளில் அதிகமான சத்து உள்ளதால் நம் தினமும் கீரை வகைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கீரை வகைகள் பொதுவாக தண்டுக்கீரை, முளைக்கீரை, அரக்கீரை போன்ற கீரை வகைகளை நாம் பயிரிட்டு வளர்க்கலாம். மேலும் சக்கரவர்த்தி கீரை, காசினிக்கீரை, பாலக்கீரை போன்ற கீரை வகைகளையும் நாம் நமது வீட்டு தோட்டத்தில் பயிரிடலாம். பொதுவாக கீரை வகைகளில் என்னவென்றால் அதனுடைய வாழ்நாள் மிகவும் குறைவு. நம்ம விதை விதைத்து அதிலிருந்து 30 நாட்களுக்குள் நமக்கு மகசூல் கிடைத்துவிடும். கீரை வகைகளில் கொத்தமல்லி, புதினா போன்ற வகைகளையும் பயிரிட்டு பயன்பெறலாம். இவற்றில் தினமும் நமக்கு பயன்பாட்டிற்கு தேவையான மாறு வார ஒரு முறை விதைத்து அந்த தொடர்ச்சியாக நமக்கு கீரை வகைகள் கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும்.
நல்லா சொன்னீங்க சார். அதாவது காலநிலைக்கு தகுந்த மாதிரி குளிர் பருவத்தில் வரக்கூடிய காய்கறிகள், கோடைக்காலங்களில் வரக்கூடிய காய்கறிகள், அதை இல்லாமல் கீரைகள், இப்படி நிறைய வகைகள் இருக்குது. இப்போது நம்ம பொதுவாக வந்து காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யும்போது நீங்கள் சொன்னீங்க கத்தரி, மிளகாய், தக்காளி இதெல்லாம் இதெல்லாம் வந்து விதைகள் சின்ன சின்னதாக இருக்கும், அதையெல்லாம் வந்து நம்ம நாற்று விட்டு நடுறோம். மற்றபடி இந்த வெண்டை, பூசணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக குழிகளில் விதைச்சிடுறோம். எந்தெந்த காய்கறிகள்லாம் நம்ம நாற்று விட்டு நடணும், எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த நாட்டினுடைய பருவம் இருக்கும், அதை எப்படி பராமரிக்கணும், இந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கள் சார்.
காய்கறி பயிர்களில் பொதுவாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று நாற்று விட்டு பயிர் செய்யும் முறை, இன்னொன்று நேரடியாக விதைக்கும் முறை. மூன்றாவது வகையும் உண்டு. இது வந்து விதைகள் மூலமாக பயிர் செய்ய முடியாது, கரணை மூலமாக பயிர் செய்யக்கூடியது. முதலாவது வகையில் நாற்று விட்டு பயிர் செய்யும் முறையில் தக்காளி, மிளகாய், கத்தரி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், வெங்காயம் போன்ற வகைகள் உள்ளது. நேரடியாக விதைக்கும் பயிர்களில் வெண்டை மிகவும் முக்கியமானது. மேலும் கொடிவகை காய்கறி பயிர்களான பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய் போன்ற பயிர்கள் நேரடியாக பயிர் செய்யக்கூடியது. இதில் வந்து கரணை மூலமாக பயிர் செய்யக்கூடியதில் மரவள்ளியும் சக்கரவள்ளிக்கிழங்கும் மிகவும் முக்கியமானது. மேலும் கோவக்காய், கோவக்காயையும் நம் கரணை மூலமாக பயிர் செய்யலாம். இந்த மூன்று வகை காய்கறிகளையும் கரணை மூலமாக பயிர் செய்யலாம். கிழங்கு மூலமாக பயிர் செய்யக்கூடியது சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவையாகும். பொதுவாக விவசாயிகள் மேட்டுப்பாத்தியோ அல்லது குழித்தட்டு நாற்றங்களோ அமைத்து விதைகளை அதில் ஊன்றி பயிர் செய்வார்கள். பொதுவாக அதிகமான பரப்பளவில் பயிர் செய்யப்படும் போது அந்த மாதிரி காய்கறி பயிர்களை விதைத்து பயிர் செய்வார்கள். நமது வீட்டு தோட்டத்தில் பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய உபயோகமில்லாத கொள்கலன்கள் எடுத்து அதில் மண், மணல் மற்றும் குப்பை, எருக்குப்பையை கிடைத்தால் அதையும் அல்லது மரத்திலிருந்து வரும் இலைக்குப்பைகள், மக்கிய இலைக்குப்பைகளை கலந்து அதில் ஒன்று 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 என்ற சரி விகிதத்தில் கலந்து இந்த மூன்றையும் நமக்கு கிடைக்கக்கூடிய கொள்கலத்தில் நிரப்பி அதில் வந்து விதைகளை தூவி நாற்றுக்கள் உற்பத்தி செய்யலாம். மேலும் காய்கறி பயிர்களை உற்பத்தி செய்ய குழித்தட்டுகள் இப்பொழுது கிடைக்கின்றன. இந்த குழித்தட்டுகளை வாங்கியும் அதில் நன்கு மக்கிய தென்னை நார்களையே நிரப்பி அதில் விதைகளை ஊன்றியும் நாற்றுக்கள் உற்பத்தி செய்யலாம். மேலும் காய்கறி பயிர்கள் நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கு நிழல்வலை கூடாரங்கள் இருந்தால் நல்லது. நிழல்வலை கூடாரங்கள் என்பது காய்கறிகள் பொதுவாக நாற்றுகள் உற்பத்தி செய்யும் போது நல்ல வெயில் படுமாறு வைக்கக்கூடாது. அவற்றை ஒரு பகுதி நேர நிழலில் அல்லது நிழல்வலை கூடாரத்தில் நாற்றுகள் உற்பத்தி செய்தல் நல்லதாகும். அதனால் நிழல்வலை கூடாரங்கள் இருந்தால் இந்த வகையான கொள்கலன்களை அதில் வைத்து வளர்த்து நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். நிழல்வலை கூடாரங்கள் என்பது 6 அடி உயரத்தில் அமைத்திருக்க வேண்டும். அதனுடைய பக்கங்களில் பூச்சிகள் புகாதவாறு நைலான் நெட் எனக்கூடிய பூச்சி புகாத வலைகளை அமைத்து அந்த கூடாரத்தில் நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். பொதுவாக நிழல்வலை கூடாரங்களில் காய்கறி பயிர்கள் வளர்க்கும் பொழுது சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈக்கள், அசுவனி மற்றும் இலைப்பெண்கள் ஆகிய 3 பூச்சிகள் உள்ளே புகாதவாறு நிழல்வலை கூடாரங்களின் பக்கங்களை 50% நைலான் நட் மூலம் அடைத்து விடுவதால் இவை உட்புகாதவாறு இருக்கும். இதனால் இளம் நாற்றுகள் பூச்சி தாக்குதலிலிருந்து விடுபட்டு மிகவும் வாலிப்பாக வளரும்.
சார், நாற்றுகள் வந்து இப்போது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக இந்த நாற்றுகளெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி நாற்றங்களில் பராமரிக்கணும், அந்த மாதிரி நாற்றங்களில் இருக்கும்போது அதில் ஏதாவது பூச்சியோ அல்லது நோயோ தாக்குதல் வருமா, வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி, வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க?
பொதுவாக நாற்றுகளை நம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதிர்ச்சி அடைந்தவுடன் அதை எடுத்து நட வேண்டும். அதாவது ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வகையான நாட்கள் உண்டு. தக்காளியை எடுத்துக்கொண்டால் 25-30 நாட்களுக்குள் நாம் எடுத்து அதை எடுத்து குழிகளில் பாத்திகளில் நடலாம். கத்தரியை எடுத்துக்கொண்டால் 30 நாட்கள், மிளகாய் 35 நாட்கள். சின்ன வெங்காயம் தற்பொழுது நாற்றுகளாகவும் விட்டு பயிர் செய்யலாம், விதைகளை வாங்கியும் பயிர் செய்யலாம். விதைக்காய்களை வாங்கி பயிர் செய்யும் பொழுது அதனுடன் விதைக்காய்கள் கிட்டத்தட்ட 1 கிலோ 40 ரூபாய், 50 ரூபாய் என்ற அளவில் நாம் விதைக்காய்களுக்காக செலவிட வேண்டியிருக்கிறது. இதே நாற்றுகளை எடுத்துக்கொண்டால் 1 கிலோ 1200 ரூபா, 1500 ரூபாய்க்கு விதைகள் கிடைக்கின்றன. இவற்றின் மூலம் 1 கிலோமீட்டர் 1 ஏக்கர் அளவிற்கு நாம் பயிர் செய்யலாம். அதனால் சின்ன வெங்காயத்தையும் விதைகள் மூலமாக பயிர் செய்யலாம். சின்ன வெங்காயத்தை விதைகள் மூலமாக பயிர் செய்யும் பொழுது 35-40 நாட்களுக்குள் அதை எடுத்து நட வேண்டும். காலிஃப்ளவர், கோஸ் போன்ற நாற்றுகளை 25-30 நாட்களுக்குள் நாம் எடுத்து நட வேண்டும். மேலும் கொடிவகை காய்கறிகளான பூசணி, சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் போன்ற காய்கறிகளை பயிர்களை 15 நாட்களில் நாம் எடுத்து குழிகளில் நட வேண்டும். நாற்றுக்களை நம்ம குளித்தட்டிலோ அல்லது மேட்டு பாதைகள் அமைத்தோ வளர்க்கும் பொழுது விதை ஊன்றியவுடன் 7 நாட்கள் நாற்றுக்கள் முளைத்துவிடும். விதைகளை மேட்டு பாதைகளில் ஊன்றும் பொழுது 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடிட்டு அதில் வந்து நம்ம விதைகளை சீராக தூவ வேண்டும். விதைகள் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் தனித்தனியாக விழுமாறு தூவ வேண்டும். சிறிய வகை விதைகளான கீரை போன்றவற்றை மணலுடன் கலந்து தூவினால் சீராக இருக்கும். அவ்வாறு நம்ம விதைகளை தூவியவுடன் விதைகளின் மேல் மணல் கொண்டு மூடிவிட வேண்டும். பின்பு அதற்கு மேல் சிறிய வைக்கோல் அல்லது இலைச்சருகு போன்றவற்றை போட்டு மூடிவிட்டு நீர் ஊற்ற வேண்டும். பூவாளியால் நீர் தெளிக்க வேண்டும். தெளிக்கும் பொழுது ஓஸ் பைப்போ அல்லது மற்ற குடத்தை வைத்தோ நேரடியாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றும்போது விதைகள் தண்ணீருடன் அடித்து செல்ல வாய்ப்புள்ளது. அதனால் நாற்றுகள் விதைத்து விட்டு அதற்கு மேல் மணல் தூவி மணல் அல்லது மண்புழு உரங்கள் கிடைத்தால் அதையும் போட்டு மூடிவிடலாம். அதற்கு மேல் நிலப்போர்வை மாதிரி ஒரு போர்த்தி அதுக்கு மேல் தான் தண்ணி ஊற்ற வேண்டும். அப்பொழுது தான் நாற்றுகள் அடித்து செல்லாமல் இருக்கும். பின்பு விதைத்தவுடன் இந்த நாற்று கொள்கலனோ அல்லது மேட்டு பாத்தியோ அதை சுற்றி நமது மீத்தல் பரத்தியான் என்ற மருந்து அதாவது பொடி மருந்து இதை தூவி விட வேண்டும். இது எதற்கென்றால் எறும்புகள் விதைகளை தூக்கி கொண்டு செல்லாதவாறு பாதுகாக்க இந்த எறும்பு மருந்தை நாற்றங்காலை சுற்றி தூவி விட வேண்டும். பின்பு தினமும் காலையிலும் மாலையிலும் இரு வேளைகளில் நாம் நீரூற்றி வர வேண்டும். நீர் ஊற்றும்போது பூவாளியால் மட்டுமே ஊற்ற வேண்டும். இவ்வாறு ஊற்றும்போது 7 நாள் கழித்து விதைகள் முளைக்கத் தொடங்கும். விதைகள் முளைக்கத் தொடங்கியவுடன் நாம் போர்த்தியுள்ள மேற்போர்வை இலைச்சருகோ அல்லது வைக்கோலோ அதை போர்த்திருந்தால் அதை வந்து நீக்கி விட வேண்டும். இவ்வாறு நீக்கிவிட்டு பின்பு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த மாதிரி 7 நாட்களில் அனைத்து வகையான நாற்றுகளும் முளைத்துவிடும். முளைத்ததுக்கு பிறகு 10 நாள் கழித்து விதைகள் குட்டு குட்டாக அல்லது மொத்தமாக விழுந்திருந்தால் நாற்றுகள் கொத்து கொத்தாக முளைத்திருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது மழையோ அல்லது ஈரப்பதமான உள்ள சீதோஷ்ண நிலை நிலவும் பொழுது அழுகல் ஆரம்பிக்கும். இந்த அழுகலை நம்ம வந்து தடுப்பதற்காக காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து அந்த நாற்றுகள் மேல் சீராக படும்படி பூவாளியால் ஊற்றிவிட வேண்டும். இவ்வாறு ஊற்றும் பொழுது நாற்றுகளில் வரும் அழுகளிலிருந்து நாற்றுகளை காப்பாற்றலாம்.
சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த விதைகள் நிறைய விழுந்து ஒரே இடத்துல கூட்டமாக முளைச்சிருந்தா அந்த அழுகல் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்கிற இந்த வீட்டு தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த அதிக அளவு விதைகள் வந்து பயன்படுத்த போகிறது இல்லை, கொஞ்சம் தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ அதுலேயும் கூட இந்த மாதிரி அழுகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
அழுகல் சீதோஷ்ண நிலையும் ஒரு மிகவும் முக்கியமான காரணமாகும். கோடை காலங்களில் இந்த அழுகல் அதிகமாக வராது. ஆனால் வான மேகம் மூட்டத்துடனோ அல்லது கனமழை பெய்தாலோ இந்த அழுகல் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. மேலும் இந்த மாதிரி வானத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த அழுகல் வர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு வரும் பொழுது காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கும்போது கட்டுப்படுத்தி விடலாம். இந்த நாற்றுக்கள் முளைத்து 15 நாள் கழித்தவுடன் நன்கு வாளிப்பாக வளர 19:19:19 என்ற நீரில் கரைக்கூடிய உரத்தை 1 லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து நாற்றுகள் மேல் தெளிவாக படும்படி தெளிக்கலாம். இவ்வாறு தெளிக்கும் பொழுது நாற்றுகள் நன்கு வாளிப்பாக வளரும்.
சார், இப்போ வந்து வீடுகளில் பயன்படுத்துறதுக்கு 1-2 வளர்த்து ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சாதாரண நர்சரிகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் கூட இந்த காய்கறி செடி நாற்றுகள் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குங்களா? இல்லை அதை வந்து ஒரு வர்த்தக ரீதியில் யாராவது செய்ய முடியுமா?
குறிப்பாக நகர்ப்புறங்களில் நாற்று பண்ணைகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. மேலும் நாற்று பண்ணைகள் கிராமங்களில் தான் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் நகர்ப்புறங்களில் நாற்றுகள் வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட வீதியிலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியிலோ ஒரு சிலர் முன்வந்து இந்த மாதிரி நாற்றுகளை உற்பத்தி செய்து தரலாம். அவ்வாறு செய்வதற்கு முன்கூட்டியே நாற்றுகள் நடுவதற்கு, குறிப்பாக நம் மே மாதங்களில் தான் இந்த நாற்றுகளை போட ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் முன்கூட்டியே நமது நண்பர்களிடமோ அல்லது பக்கத்து வீட்டிலோ வீட்டு தோட்டம் அமைப்பவர்களிடமிருந்து முன்கூட்டியே ஆர்டர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்டு நாம் நாற்றுகளை உற்பத்தி செய்து அவர்களுக்கு தரலாம். கிட்டத்தட்ட தக்காளி, மிளகாய், கத்திரி போன்ற நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாற்று உற்பத்தி செய்ய 30-35 பைசா அளவு நமக்கு செலவாகும். இதனால் முன்கூட்டியே நாம் ஆர்டர்களை பெற்றுக்கொண்டு நாம் நாற்றுகளை உற்பத்தி செய்து வணிக ரீதியாகவும் பயன்பெறலாம். அதாவது இந்த நாற்றுகள் எல்லாம் நாம் முன்னாடி சொன்னதுவாறு 25-30 நாள் நாம் அதை எடுத்து பாத்திகளில் நட வேண்டும். அவ்வாறு நடவில்லை என்றால் நாற்றுகள் முதிர்ந்துவிடும். அவ்வாறு முதிர்ந்த நாற்றுகளை திருப்பி எடுத்து நடும் பொழுது அது வேர்ப்பிடிப்பு தன்மை, சீரான வளர்ச்சி ஆகியவை பாதிக்கப்படும். மேலும் 40-45 நாள் ஆகிவிட்டால் நாற்றுக்கள் மேட்டுப்பாத்திகளோ அல்லது நாற்றுக்களை எங்கு உற்பத்தி செய்கிறோமோ அங்கிருந்தே காய்கள் பிடிக்க தொடங்கிவிடும். வணிக ரீதியாகவும் நமக்கு பயன்பெறாது. அதனால் முன்கூட்டியே நம் ஆர்டர்களை பெற்றுக்கொண்டு நம் நாற்றுக்களை உற்பத்தி செய்வது நல்லது. சில சமயம் நாற்றுக்களை நம்மால் விற்பனை செய்ய முடியாவிட்டால் அவை மிகுந்த நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும்.
நாற்று உற்பத்திக்கு வந்து குழித்தட்டு நாற்றங்கால்கள் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து நிறைய அளவில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டு தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்டு மூணு வகையான காய்கறி விதைகளை போட்டு முளைக்க வச்சு அப்படி பண்ண முடியுங்களா?
குழித்தட்டு என்பது 98 குழிகளை கொண்ட குழித்தட்டு ஆகும். இவற்றில் நமக்கு தேவையான நாற்றுக்களை ஒரு வீட்டில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 40 செடிகள் தக்காளி வைப்போம், 20 செடிகள் மிளகாய் வைப்போம், 30 செடிகள் கத்தரி வைப்போம். ஸோ அதனால் நாம் ஒரே குழித்தட்டில் கூட இந்த மாதிரி தக்காளி மிளகாய் கத்தரி போன்ற விதைகளை வரிசையாக ஊன்றி நாற்றுக்களை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டில் ஊடகம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். அதாவது இந்த குழித்தட்டில் நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவை தான் ஊடகமாக உபயோகிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆனால்தான் இந்த தென்னை நாற்கழிவானது நன்கு மக்கி நமக்கு பயன்பாட்டிற்கு வரும். நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவை நாம் பயன்படுத்த வேண்டும். இத்துடன் 100 கிலோ தென்னை நாற்கழிவிற்கு 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கு மற்றும் ஒரு பாக்கெட்டு 200 கிராம் அசோஸ்பெரிலம் பாசுபாக்டீரியா போன்ற உயிரினங்களையும் கலந்து நாம் உபயோகிக்கலாம். குழித்தட்டில் நாம் வேறு எந்த மண் மணல் போன்றவற்றை உபயோகிக்கக்கூடாது. தொட்டிகளில் பயன்படுத்தப்படும் பொழுது நாம் மண் மணல் மக்கிய குப்பை போன்றவற்றை சரி விகிதத்தில் கலந்து நாம் ஊடகமாக பயன்படுத்தலாம். குழித்தட்டில் பயன்படுத்தும் பொழுது அந்த நாற்றுகள் எடுக்கும் போது மண் மணல் போன்றவற்றை உபயோகிக்கும் பொழுது மணல் மண் இறுகி குழித்தட்டில் ஒட்டி கொண்டு வராமல் போய்விடும். நாற்றுகள் நன்றாக முளைத்து வராது. அதனால் நாம் தென்னை நாற்கழிவை ஊடகமாக பயன்படுத்துகிறோம். மற்றும் தொட்டிகளில் பயன்படுத்தும் பொழுது மண் மணல் மற்றும் மக்கிய குப்பை இவற்றை கலந்து ஊடகமாக பயன்படுத்தலாம். குழித்தட்டைகளில் வளர்க்கும் பொழுது நாற்றுகள் ஒரே சீரான வளர்ச்சியை பெறும். அனைத்து நாற்றுகளையுமே ஒரே சீரான தரத்துடன் நாற்றுகள் வாலிப்பாகவே இருக்கும். நாற்றுகளை குழித்தட்டிலிருந்து எடுத்து நடவு வயலில் நடும் பொழுது அதனுடைய வேறுபிடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். விரைவான பயிர் வளர்ச்சி காணப்படும். மேலும் குழித்தட்டு நாற்றங்கள் மற்றும் நாற்று உற்பத்திகளில் ஏற்படும் சந்தேகங்களை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி பயிர்கள் துறையில் உள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம்.
நேயர்களே, இதுவரைக்கும் வீட்டு காய்கறி தோட்டத்திற்கான நாற்றுகளை எப்படி நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம், நாற்று உற்பத்தியில் முக்கியமாக எதையெல்லாம் கவனிக்கணும், நாற்று உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பமான இந்த குழித்தட்டு நாற்றங்கள் இப்படி நிறைய விவரங்களை நம்மளுக்கு சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காய்கறிகள் பயிர்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி.எஸ். சத்தியமூர்த்தி அவங்க. வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் பயிர் செய்யக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இது சம்மந்தமான உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கடிதங்கள் மூலமாக தெரியப்படுத்துறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கிறதுக்கு dee@tnau.ac.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வதற்கு 0422-243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. பகிர்தல் ஒரு சுகமான அனுபவம் இல்லைங்களா?